வாழ்ந்தீர்கள். இவர்கள் அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பனும் உணர்வும். பதம் 13 இயற்கையும் அனுபவிப்பனும் உணர்வும்.
இங்கே விளக்கப்பட்ட ஞானத்தை பொறுத்தவரை விஷயங்கள் பின்வருமாறு ஆய்ந்து அறியப்படலாம்.
தனது உண்மை தேவைக்காக மாற்றினது. நம்முடைய உண்மை தேவையை வந்து யாரும் கன்சிடர் பண்றதில்லை. மற்றவங்க நம்மளை மதிக்கணும்ன்ற காரணம் இன்னைக்கு 199 பேர் செயல்படணும். மற்றவங்க மதிக்கலாம், யாரு மதிக்கணும், ஆன்மீகத்தில் பக்குவப்பட்டவங்க மதிக்கணும்னு நினைக்கல, பௌதிகத்தில் மேம்பட்டவங்க மதிக்கணும். அடாடி ஒரு வீடு வேணும், ஒரு சொத்து வேணும், சுகம் வேணும், மனைவி வேணும், பிள்ளை வேணும், நல்லா படிச்சிருக்கணும், செல்லாதார்க்கும், கௌரவமா இருக்கும். இது நாடி ஆன்மீக பாதையிலிருந்து விலகி போயிடறாங்க. ரெண்டு வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. உலக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கல, ஆன்மீக வாழ்க்கை வந்து குறைஞ்சு. ரெண்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான, ஒன்று கொடுத்துன்னா குறையும். அது ஞானத்தை அளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மதிப்புக்காக வேண்டி எவ்வளோ பேர் எவ்வளோ செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கல்யாண வீடுலாம் இன்னைக்கு கல்யாணம் இருக்காங்க, அதை செலவு பண்றது முக்காவாசி கௌரவத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கல்யாண வீட்டு செலவு கௌரவத்துக்காக செலவழிக்கிறது தான் 90-99% பிரயோஜனம். அவங்க இவ்வளவு நாள் போட்டா நான் உங்களை நான் அவங்க 10 வைக்க மாட்டா, நான் 15 வைக்க போடணும், இல்ல மாப்பிள்ள வீட்டுல கௌரவமா இருக்கணும், இல்ல மொதல் வீட்டுல கௌரவம், ரெண்டு வீட்லயும் கௌரவமா இருக்கணும், என்ன பொண்ணுமா. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுல ஒருத்தர் நான் படிக்கல, ரொம்ப ரொம்ப கல்யாணம் ரொம்ப வித்தியாசமா எனக்கு தெரியல, ரொம்ப நாளா என்ன அப்படின்னு நான் படிச்சுட்டு இருக்கையில ஒருத்தர் 78 போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அப்ப போஸ்ட் ஆஃபீஸ் சம்பளம் ரொம்ப கம்மி, 78 200 ரூபாய் 250 ரூபா அவ்வளவுதான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஆனா மணி வேலையும் அப்ப அதிகம். அவர் வந்து நான் படித்த ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல, அதனால இந்த சர்ச்சில் அவங்க கல்யாணம், அவர் வந்து அந்த கல்யாண நாள் ஒரு நாளைக்கா வேண்டி ஒரு கோட்டு ஷூட், அந்த சஃபாரியா இப்ப சஃபாரி அப்போ கோட்டு ஷூட்லாம் அந்த பண்ணு கிறிஸ்டியன் மேரேஜ்ல கம்பல்சரியா என்னன்னு தெரியல, அந்த கோட்டு ஷூட் போகும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் 5-7 மாசம் சம்பளத்தை போட்டு அதை தச்சார். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அந்த இதை எங்கேயும் போட முடியாது அந்த ட்ரெஸ். ஏன்னா இவர் வந்து அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக மட்டும் அந்த மாணிக்கம் மரியாதைக்காக கௌரவத்துக்காக வேண்டி எது ப்ராக்டிக்கல் பர்பஸ்ன்னு தெரியாம பெரிய தொகையை கொண்டு போய் இல்லை இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து அலங்காரமா இருக்கும். பிரயோஜனமும் இல்லை. நம்ம அதை சிரிச்சோம், நம்ம வீட்டில் எவ்வளவு அலங்காரமா கௌரவத்துக்கு வாங்கினது என்ன இருக்குன்னு யோசித்து பார்க்கலாம். முக்கியமா சாரி பட்டு புடவை எல்லாம் வந்து எத்தனை இடத்துல பட்டு கூட எல்லாரும் கட்ட முடியும், இல்ல பட்டு வேஸ்டி அதை கட்ட முடியும், அப்படியே சுலபமான. அதே மாதிரி நகைகள் அயலாம போடலாம், அதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கு சேஃப்டி பென்ஷன் பண்ணி அதெல்லாம் பூரா லாக்கர்ல தான் வைக்க வேண்டியதா, வீட்டுல கூட வைக்க முடியாது, லாக்கர்ல தான் வைக்க முடியும். ஆக மொத்தம் இதுக்காக உலக வாழ்க்கை பூரணமே பாடுபடும். ஒரு நாள் கௌரவம், ஒரு மணி நேரம் கௌரவம், அப்படி சண்டை வரும். அல்ல கடைசியில நீங்க என்னதான் பார்த்து பண்ணாலும் கடைசியில சண்டை வரும், யாரும் வந்து சண்டை நிப்பாட்ட முடியும். எதுக்காக அதான் முதல் சொல்றாரு, இந்த மான மரியாதை எதிர்பார்க்கலாம், நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கணும். அவன் நல்லவனு சொல்ற, இவன் நல்லவனு சொல்ற விட பகவான் நல்லவனு சொல்லணும், பக்தன் நல்லவனு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்காக வேண்டியதான் இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றாங்க, என்னென்ன டிமாண்ட் இருக்குன்னு பையனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸும் பொண்ணுக்கு ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி லிஸ்ட் டிமாண்ட். நம்ம கோயில ஆராதனைக்கு அப்புறம் பிரபல கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவோம், ஓ லிஸ்ட் என்னன்னு சொல்லு, ஓ லிஸ்ட் என்னன்னு சொல்லு, அதில் பொண்ணு படிச்சுக்கணுமா படிக்கக்கூடாதா, கருப்பா சோப்பா வேலை பார்த்துக்கணுமா, இல்லை இந்த மாதிரி 1000 விதவிதமாக கண்டிஷன் வரும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ கண்டிஷன் நம்ம சேஞ்ச் ஆகிற பாடிக்காக பின்னாடி வரையில் அந்த கடைசியில் பகவான் சொல்றாரு, எப்படி ஆனாலும் இந்த பாடி சேஞ்ச் ஆகும், போய் தான் தீர் ஜன்மம் இருக்கு, ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம், உடம்புன்னு வந்துச்சுன்னா பறக்கும் ஜென்மம், விருத்தி சாகம், இடையில நோய் வாய்ப்படும், மூப்பு தானா வந்து சேரும், யாரும் இதை நிப்பாட்ட முடியாது. இது இருக்குன்னு ஆர்ப்பாட்டம் கொஞ்ச காலம் வந்து கொஞ்ச காலம் போடுற, இந்த ரயில்வேல அடிக்கடி சொல்ற மாதிரி ட்ரெயின்ல ஒரு 4-6 மணி நேரம் டிராவல் பண்றதுக்கு 1000 ஆர்ப்பாட்டம் பண்றது இல்லை, அது போயிட்டு போறோம். சில பேர் ஸ்டாண்டிங்ல கூட வாழ்க்கை முடிஞ்சு ஒரு நாள் போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மானத்தை எதிர்பார்க்கறத நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில வந்து உண்மை ஞானத்தை தேடப்பட மாட்டேங்க. எல்லாரும் இல்லைன்னா யாரு என்ன சொன்னா என்ன, எனக்கு இருக்கிற இடம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஏதோ உணவு இருக்கு, பகவானை நோக்கி போயிட்டு இருக்கேன், என்னோட சிந்தனை அங்க போகணும், அந்த மாதிரி முடிவு பண்ணா இந்த வார்த்தை வந்து அதிகமா வந்து முயற்சி பண்ணும்போது மான மரியாதைக்கு அது பண்ணும்போது அந்த வாழ்க்கை தடைப்படும். பகவான நாடி ஞானம் விரும்புறவனுக்கு இது முதல் பாடம் வந்து அமானித்துவம். உலக வாழ்க்கையில உள்ளவன்கிட்ட மான மரியாதை எதிர்பார்க்கப்படாது, மற்றவங்க மதிக்கணும். இப்ப நிச்சயமா டிவோடிஸ் வந்து புத்திசாலியாவோ இல்ல நல்லா நீட்டாவோ இருந்தா உடனே உலக வாழ்க்கைக்காரங்க அட்ராக்ட். அதே சமயம் மானமும் மரியாதையும் கௌரவம் எதிர்பார்க்காம இருந்தா பகவான் அட்ராக்ட். நான் யாமருக்கு தேரதேவி காலையில் வந்து அப்ப பண்ணி தெரிஞ்சு பண்ணி தரல, நான் கிளாஸ் எடுத்துக்கணும். அப்ப ரெண்டு டிவோடிஸ் வந்து ஆரம்ப சேர்ந்து அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் தானே, எல்லாரும் கொஞ்சம் திலக்கு போட இதெல்லாம் சங்கடப்படுவாங்க. ரெண்டு பேரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கோயிலுக்கு வருவாங்க போவாங்க. காலேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறேன், ஒருத்தர் தொட்டு மாதிரி வச்சிருக்காரு திலக்கு, ஒருத்தர் பட்ட மாதிரி வச்சிருக்காரு திலக்கு. அப்புறம் நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா பண்ணி நீட்டா அந்த மாதிரியான மூடி தானே எல்லாருக்கும் ரொம்ப கௌரவத்தை அதிகம் கொடுக்குறது. நிறையா தடவை பார்த்துருக்கேன் பழனியில் நிறைய படிக்கிறப்ப மொட்டை அடிச்சுங்க பழனி திருச்சந்தோத்தமாக. ஒரு பழனியில் பார்த்தா முடி எல்லாம் எடுத்துட்டார், மீசை மட்டும் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறார் அந்த மீசை சேர்த்து தாங்க எடுக்கணும், அந்த மீசை இல்லை அது மட்டும் இருக்கிறீங்க, அது இல்லாமல் எப்படிங்க வெளியே கலையை காட்டுறது. அந்த மாதிரி முடி வந்து பௌதியப்படி நம்ம உடம்போட கழிவு, நம்ம உடம்புல மொத்த கழிவு தான் முடியாது. முடியை தொட்டால் சமைக்கக்கூடாது, முடி சாப்பாட்டில் வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதான் முடியோட மதிப்பு ஆன்மீகத்தில். ஆனா பௌதிகத்துல இந்த மொழிக்கு என்ன மருந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது, ஒரு அரை மணி நேரத்துல உங்க ஹேர் ஸ்டைலே மாத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க ஹேர் ஸ்டைலே மாத்தி காட்டுறோம். அந்த மாதிரி இந்த டிவோடிஸ் ரெண்டு பேரும் அவங்க வந்து நீட்டா ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அவங்க நான் டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் திலக்கு போடுறாங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நீ வந்து மத்தவங்க வந்து மதிக்கணும்னு நினைச்சேனா மாயா உன்னை பார்த்து சிரிக்கும். நீ மத்தம் மதிப்பை பத்தி கவலைப்படாம பகவான் நாமத்தை போட்டு பாதத்தை ஏற்றி ஒழுங்காத்தேனா மாயாவை பார்த்து நீ சிரிக்கலாம். எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கணும். இவ்வளவுதான் ஒரே வார்த்தை தான் சொல்லு, மாயா உன்னை பார்த்து சிரிக்கணுமா நீ மாயாவை பார்த்து சிரிக்கணுமா. அர்த்தம் என்ன, நீ அலங்காரமா பவுடர் அடிச்சு முகம் அடிச்சு சென்ட் அடிச்சு நீட்ட ஹேர் ஸ்டைலோட போனேன்னா மாயால தான் மாட்டிக்கிட போற. ஏன்னா அந்த ஆளும் அட்ராக்ட் பண்ண, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளைஸ் டுகெதர், ஒரே ரெக்கை உள்ள பறவைகள் ஒன்னா பறக்கும்னு பழமொழி. அன்னாடி நீ அந்த லைன்ல போனீங்கன்னா ஒன்னு அந்த பக்கம் தான் இழுக்கும், அந்த மாதிரி கூட்டம் தான் உன்னோட வந்து சேரும். நீ நாமம் போட்டு கண்டி மாலை போட்டவனே தானா மத்த கூட்டம் ஒதுங்கிடும், இது சம்பந்தப்பட்ட கூட்டம் வந்து சேரும். அதனாடி இந்த மானத்தை எதிர்பார்க்கறனாடி தான் நிறைய பேர் நீச்சல் எடுக்க மாட்டாங்க, முடி எடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. சில பேர்லாம் முடிவாதான் பார்க்கலாம், அந்த முடி எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழுது அட்டம் பிடிக்க, நான் வரமாட்டேன், முடி எடுக்க மாட்டேன், எப்படி ஸ்கூலுக்கு போவேன், எப்படி காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த முடி மேலே அவ்வளோ மானம். இந்த ஒரு சின்ன விஷயம் அன்னாடி தான் புறப்போதை முதல் இதை எடுக்க சொன்னார். ஏன்னா நேரத்தை நான் காலதிகள் படிக்கல, நான் படிக்கல ஒரு பையன், அவன் வந்து எப்படின்னா திடீர்னு நல்லா திம்மா ஸ்டைலாக நல்லா இருப்பான், அந்த பச்சை நெருங்கையில் மொட்டை அடிச்சு மீசியும் எடுத்துருவான், என்னன்னா வெளியே வரமாட்டானா வெக்கமா இருக்குமா உட்காந்து படிச்சிருவான். அவன் சைக்காலஜி அப்படி, ஏன்னா மொட்டை அடிச்சு மீசை எடுத்தனாடி வெளியே போனா கௌரவமா இருக்காது, எல்லாரும் திண்டலை வைப்பாங்கன்னு சொல்லி அவன் ஹாஸ்டல்லே ரூம்லயே உட்காந்து படிச்சிருவான். அந்த மாதிரி இந்த மானன்ற வார்த்தையில எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்குன்னு யோசிச்சா மனசு மனுஷனோட பாக்கியங்கதான். நம்ம உடம்பு அலங்காரம் பூரா வந்து நமக்கு இல்லை, ஊராருக்கு பண்ற நாடி தான், ஊரார் மதிக்கணும்ன்ற நாடி தான் அவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனா அதுவும் எல்லாரும் ஒரே மாதிரி மதிக்க மாட்டாங்க நாடி. அதுக்காக வேண்டி நம்ம வாழ்க்கை மாதிரி பண்றோம், ட்ரெஸ் மாத்துறோம். ட்ரெஸ் என்ன நமக்கு என்ன ஆணத்தை காப்பாத்தினாலும், ஆனா இப்ப ட்ரெஸ் வந்து மானத்தை காப்பாத்தாம இருக்கிறது தான் ட்ரெஸ். மானத்தை காப்பாத்துறதுக்கு வந்து அதோட ட்ரெஸ்ஸோட பர்பஸ் வந்து மானத்தை காப்பாத்தணும். ஆனால் அந்த டெஸ்ட் மாத்திரை நாடி அதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு சின்னதாக எடுத்து இந்த ஒரு பாயிண்டே லிஸ்ட் பண்ணலாம், ஏன் ஞானம் இங்கே ஆரம்பமாகுதுன்னு சொல்லி மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தால். அதே மாதிரி வேடிக்கைக்கு முதல் நான் வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்ச் போடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. முதல் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து விஞ்ஞானியாக இருந்த நாடி வரப்ப படித்து இது பண்ண நாடி அப்போ ஷூ இதோட பேண்ட் ஷர்ட்டோட வருவேன் நல்லா நீட்டாக. திடீர்னு டிவோட்டியாக மாறினவொடனே நிறைய பேர் ரெக்கக்னைஸே பண்ண முடியாது, ஏன்னா ட்ரெஸ் அது அதுவும் ஸ்லோவாக மாற்றணும். ஏன்னா இந்த வீட்டிலலாம் அப்செட் ஆகிடுவாங்க. முத வரையில் வேட்டி கட்டிட்டு வருவேன் தட்டு வேட்டியாக, அடுத்து வரையில் பஞ்சகட்டம் கட்டியப்போ சில மூடி கட்டிலாம் இருக்கும் சாதா சட்டை, அதுக்கடுத்து இந்த சட்டை இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவ் பண்ணுறது மீசி எடுக்கிற, அடுத்து சேவ் பண்ண ஒரு 3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்தேன் உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணி எடுக்கிற. ஏன்னா ஐயோ மானம் போச்சேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மானம் போச்சு என்ன நீ என்ன இன்னும் ஒரு பிரதர்லாம் அவர் கூட பேச மாட்டார் என்கிட்ட, இந்த மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்காரு இவன் இப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுது. அப்புறம் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கான்னு சொல்ல வேண்டாம், நானும் அப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லலை, அவருக்கு மானம் குறப்பட்டுரும் அதனாடி நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி சமயத்தில் வந்து உலக வாழ்க்கையில் வந்து அற்ற உலகத்து அறநீர் பறவை போலன்னு சொல்லி நம்ம ஆன்மீக வாழ்க்கை அடிக்கையில் மற்றவங்களாம் பறந்து போயிடுவாங்க, இந்த உலக பற்று உள்ளவங்கலாம் விலகி போயிடுவாங்க. இது நேச்சுரலாகவே நடக்கும், ஏன்னா அவங்க பௌதிக விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டிருந்தேன், அவர் சொன்னார் பிரபு அந்த மாதிரி நான் ஆன்மீக வாழ்க்கை தீவிரமாக எடுத்தேன், அப்புறம் சரி கொஞ்சம் உலக வாழ்க்கையாக எனக்கு இருந்தது, அதனாடி போய் தனியாக ட்ரை பண்ணி உலக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு பார்த்தேன். ஆனால் வீட்டில் பார்த்தா யாருமே கண்டுக்கல, இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். வேடிக்கை இருந்துச்சு. இது வந்து உலக வாழ்க்கையில் வந்து ஆன்மீக பாதை வேற இந்த பாதை வேற, ஆனாடி அவங்களுக்கு கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் தகுந்த மாதிரி நீ இருந்தால்தான் உன்னை தேடி வருவாங்க. உன் கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவங்க விலகி தான் போவாங்க, இது நேச்சுரல். ஆனாடி இதுக்காக நீ சங்கடப்படாது, பழையன கழிதலும் புதியன கூதலுன்ற மாதிரி ஒரு குரூப் போகும் ஒரு குரூப் ஒட்டும். அதனாடி புதுசாக வர்ற ரிலேஷன் வந்து பக்தியில் உள்ளவங்க வருவாங்க, பக்தியில் பிடிக்காதவங்க விலகி தான் போவாங்க. அது உற்றாரம் உடம்பால் வந்து உற்றாரானாலும் சரி ஊரால் வந்து உற்றாரானாலும் சரி இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா பக்தி வாழ்க்கைன்றது புதுவையான ஒரு உறவு, பகவான் வந்து சம்மந்தப்படுத்துறது, ஞான மார்க்கத்தில் வர்றது, நம்ம வந்து பிரிட்டனிங் கிடையாது, ஏமாத்து கிடையாது. இந்த மான மரியாதை வந்து ஏமாத்து கிடையாது. உலக வாழ்க்கையில் ஆன்ம ஞானத்துக்கு நமக்கு எது உதவுதோ அதை எடுக்கிறோம். ஆனால் ஆன்ம ஞானம் வந்து வாழ்க்கையோட பர்பஸை உணர்றதுக்கு, இல்லைன்னா வெறும் ஞானம் வந்து உடல் மட்டும் வளர்க்கணும், அது வந்து உடம்பு வயிற்று பழப்புக்கு வழியாக காட்டுறது வெறும் ஞானம். வாழ்க்கையோட நோக்கத்தை காட்டுறது ஆன்ம ஞானம். அந்த மாதிரி அதுக்கு முதல் ஸ்டெப்பு வந்து பிரபாத சொல்கிற மாதிரி, இந்த பவன் சொல்கிற மாதிரி அமானிக்கம் மான மானத்தை வந்துலாம் அந்த மான மரியாதை எதிர்பார்க்குங்க. அதனால தான் ஜெயினமாக்கிறவன் சொல்கிறாங்க அமானினா மானதேனா கீர்த்தனியான சதாகரி. இந்த மான மரியாதை எதிர்பார்க்கலைன்னா பகவான் நாமத்தை சதா சொல்லி பக்தியில் இருக்கலாம், கீர்த்தனியான சதாகரி. அமானினா மானதேனம், மானது என்னன்னா மானத்தை தேடக்கூடாது, தேனன்னா தேடுறது என்ன தேனா மீனிங் என்ன கொடுக்குறது, நம்ம கொடுக்கணும் மான தேனம், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அமானினா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம வெரி ஹம்பிளாக இருந்து எல்லா மரியாதையும் கொடுக்கணும் மான தேனம். ஆனால் அமானினா நம்ம மானத்தை நம்ம தேடக்கூடாது, நம்ம மான மரியாதை. அப்படி இருந்தால் பகவான் வந்து நிம்மதியாக பார்க்கலாம், கீர்த்தனியாக சதாக. அந்த மாதிரி யாருக்கு நான் படிக்கிறப்ப நிறைய மொட்டை அடிக்கிறனாடி எல்லாருக்கும் என்ன வருஷத்துக்கு ஒரு மொட்டை அடிக்கிற அப்படியே பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் ஸ்கூலு காலேஜ்லாம் வரலாம் முதல் 2 நாள் மொட்டை மொட்டை இருக்கும், அப்புறம் 3 நாள் மொட்டை தான், அவன் எப்போவுமே மொட்டை தான் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாடி இதுக்காக வேண்டி நான் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா, எனக்கு மொட்டை எடுக்கணும்னு ஆசை, அதனால நான் மொட்டை எடுத்துக்கிறேன். ஒரு 2 நாள் மொட்டை மொட்டைன்னு சொல்ல போகிறேன், 3 நாள் அவன் எப்போவுமே மொட்டைன்னு சொல்லிட்டு போயிட போகிறான். அதனால ஏன் கவலைப்படுறேன். ஆனால் மானத்தை எதிர்பார்த்தோம்னா நமக்கு எது உண்மையான முன்னேற்றமாக இருக்கோ அதை செய்ய மாட்டோம், அடுத்தவனுக்கு எது வேணுமோ அதை தான் செய்வோம். அடுத்தவனுக்குன்னு செய்ய ஆரம்பித்தா நம்ம உருப்பிட மாட்டோம். நமக்கு எது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுமோ, பகவான் எது சொல்லியிருக்காரோ, ஆன்மீக வழிகாட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த லைனில் போனோம்னா நம்ம வந்து என்றைக்குமே முன்னேற முடியும். ஊர் மெப்புக்குன்னு சொல்லுவாங்க, அது எந்த ஒரு பாசியங்கள் ஊர் மெப்புக்குன்னு, ஊர் மெப்புக்கு தான் எல்லாம் காரியம் பண்ணோம்னா நம்ம வந்து உருப்பட மாட்டோம். அதுதான் மானம் அமானித்துவம்னு சொல்றாரு பகவான். அடுத்து வந்து ரொம்ப வந்து மிக முக்கியமா புரிஞ்சுக்கிட வேண்டியது, நம்ம வந்து ரெண்டு சேர்த்துல இருக்கணும், அமானித்துவம் அதமித்துவம், பெருமை கொள்ளாமல் ரெண்டுக்கு ஒரே இதுதான். ஏன்னா பெருமைனா ஈகோ பால்சிகோ, அந்த அதை தான் சேதனமா பிறகு அமானினா மானதேனான்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம பெருமை கர்வமா வராம இருக்கணும். கர்வம் வந்துச்சுனாலும் ஞானம் பறந்து போயிடும். கர்வம் வந்து ஆன்மீக பாதையில் பெரிய தடை. கர்வத்தோட விலையை வந்து நமக்கு வந்து அபராதம் பண்ண வைக்கும், மற்றவங்க மதிக்க விடாது. ஏன்னா நம்ம தான் பெரிய ஆளுங்கிறதான் கர்வம், இல்லை ஈகோ, நானும் இல்லை என்னோடதுன்னு சொல்லும் போது மற்றவங்க மதிக்க தெரியாதுனாடி ஆன்மீக பாதை தடைப்பட்டு போகும். பகவான் அண்ணாடி இந்த 20 பாயிண்ட்லையும் ஆன்மீ ஞானத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா வழி சொல்றாரு. பெரிய கனி ஒரு நாள் புத்தகம் மாதிரி நடக்கும். இந்த 20 பாயிண்டை எடுத்துக்கணும்னா உண்மையான ஞானம் என்னன்னு தெரியும். நம்ம படிக்கிறதெல்லாம் அப்புறம் எந்த ஞானம்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதும் காலேஜ்ல படிக்கிறதும் அதுக்கு இதுக்கு துணி கூட சம்பந்தம் கிடையாது. இந்த ஞானம் வந்து யாருமே சொல்லி தர்றதில்லை, பகவான் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. பகவான் வந்து ரொம்ப எளிமையா அமானிக்கும் அதமிக்கும் முதல் இந்த 2 பாயிண்ட்ட ஆரம்பமாது ஞானம். அதுக்கப்புறம் நம்ம நான் உள் பாயிண்ட் எடுத்தோன்னா இப்ப இந்த பாயிண்ட்லயே டைம் பிடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் வேர்டை மட்டும் வச்சு புரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்று சொல்றாரு அந்த மாதிரி அமானித்தம் அதமித்துவம் சாந்தி. சாந்தினா அஹிம்சா, அடுத்தது அஹிம்சான பொறுமை. நம்ம அஹிம்சான்றது பிரபுபாத அடுத்து சொல்றாரு. அஹிம்சான்றது உடலை கொலை செய்யாமல் இருப்பது அல்லது அழிக்காமல் இருப்பது என்ற பொருளில் பொதுவாக ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையில் அஹிம்சை என்றால் பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது என்பதுதான் பொருள். சாதாரணமாக மக்கள் கடத்தனமான மனநோக்கியில் அஞ்ஞானத்தால் சிறையிடப்பட்டிருக்கின்றனர். இதனால் அவர்கள் இடைவிடாத ஜடத்துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே ஆன்மீக ஞானத்திற்கு ஒருவன் மக்களை வேட்புமறை அவன் ஹிம்சை அல்லது துன்புறுத்தலை பயிற்சி செய்வதாக தான் ஆகின்றது. தெளிவுக்கு அந்த ஜடத்துக்களின் மக்கள் விடுதலையடையுமாக உண்மை அறிவை அவர்கள் வழங்க ஒருவன் தன்னால் இயன்றவரை மேல வேண்டியது அஹிம்சை. பிரபுபாத அஹிம்சை டெஃபினிஷன் புரிஞ்சுதா? மக்கள்லாம் வந்து அறியாமை நாடிதான் துன்பத்தில் இருக்காங்க. ஹிம்சைனா தும்பா, அது எல்லாருக்கும் புரியும். அஹிம்சை ஆப்போசிட், துன்பப்படுத்தாம இருக்கு. நம்ம நினைக்கிறது உடலை துன்பப்படுத்தாம இருக்கிற மட்டும்தான் அஹிம்சைன்னு சொல்றோம். ஆனா உண்மையில வந்து மற்றவங்களை வந்து ஏன் துன்பத்துக்காரங்க உண்மை ஞானம் கிடைக்காதனாடி துன்பத்துக்காரங்க அனாடி கடைசி அவர் பிரபாசம் அவர்களுக்கு வாழ்வியும் ஒரு தன்னால் இயன்றவரை இந்த சிக்கலில் இருந்து தெளிவுற்று இந்த ஜடத்துக்கிருந்த மக்களை விடுதலையுமாறு உண்மையில அவர்களுக்கு ஒருவன் வழங்க தன்னால் இயன்றவரை மேலும் இதுவே அறிவிக்கிறார். ஏன்னா ஞானத்தினாடி வர்றது ஒப்ப உடலோட துன்பம்னா நம்ம அஹிம்சைன்னு சொல்றோம். சிவபாத சொல்றது மனதோட துன்பத்தையும் சொல்றாரு. மனம் புத்தி அகங்காரம் இது 3 நாடியும் துன்பங்கள் வருது. ஆக்சுவலா உடம்போட வர்ற துன்பத்தை விட மனசாடி வர்ற துன்பம் ரொம்ப அதிகம். உடல் துன்பம் கூட பொறுத்துக்கிட முடியும், மன துன்பம் பொறுக்க முடியாது. அந்த மாதிரி மன துன்பத்தை நீக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கறதான் உண்மையான அஹிம்சைன்னு சொல்றாரு. வெறும் உடல் துன்பத்தை மட்டும் நிப்பாட்டுறது வந்து அஹிம்சை கிடையாது. நம்ம சாதாரணமாக வந்து எவ்வளோ வசதியாக பஞ்சமத்தையும் எல்லா வசதிகளோடையும் ஒருத்தர் தங்க வச்சாலும் ஆனால் அவருக்கு வந்து மன அமைதியும் ஆணவமும் அழியாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்றைக்குமே துன்பத்தில் தான் இருப்பாங்க. அதே காரணத்தினாடி இந்த அஹிம்சைன்னு சொல்லக்கூடியது பகவான் பிரபுபாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மனம் பற்றி அறந்தாரத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதையும் அமைதிப்படுத்தும், அதையும் சாந்தப்படுத்தும், அப்போ தான் அந்த அஹிம்சைன்னு சொல்கிறாங்க. அது கொடுக்குறதான் உண்மையான அஹிம்சைன்னு சொல்றாரு. பிரபுபாத பக்கோட்டு நீங்கள் நேராக படிக்கலாம், முடிஞ்சால் அடுத்த காலத்தில் யாராவது கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரபுபாத இப்போ பகவான் வந்து எவ்வளோ நீட்டாக சொல்லியிருக்க அந்த 20 பாயிண்ட்டும் ஞானத்துக்கு உள்ளது. இந்த 20 தகுத்த மற்ற எல்லாமே அஞ்ஞானம்னு சொல்கிறார். ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு சொல்கிறார். நம்ம படிப்படியாக வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ ஞானம் என்னென்னமோ படிக்கிறோம். ஆனால் இந்த ஆத்ம ஞானம் வந்து வெறும் ஏக்கடி முன்னாடி வர்றார். அதுதான் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும்னு சொல்றது. இந்த ஆத்ம ஞானம் வந்து பகவான் கருணை நாடி பக்தர்கள் கருணை நாடி தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து ஞானம், இன்னொன்று விஞ்ஞானம். பகவான் முன்னாடி சொல்கிறார், ஞானம்னா வெறும் கேட்டது, விஞ்ஞானம்னா அனுபவ அறிவு. அந்த ரியலைசேஷன் நம்ம வந்து இந்த மாதிரி அமானித்தோம்னா நம்ம எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையில நம்ம வாழ்க்கையில இந்த மாணித்துவம் மரியாதையை எதிர்பார்க்கறது தான் வாழ்க்கையா ஃபுல்லா ஓடிட்டு வாழ்க்கை. மரியாதைன்னா நாங்கள் வந்து ஜட வாழ்க்கை மரியாதை எதிர்பார்க்கறது, ஆன்மீக மரியாதை கட்டாயம் வேணும். ஆன்மீகத்துல பக்குவப்பட்டவங்க மரியாதை அவங்க போட்டு அவங்க நம்ம வந்து நம்ம மரியாதை என்ன எடுக்கணும் அவங்ககிட்ட நம்ம இதை பண்ணணும். ஆனா இங்க சொல்லக்கூடியது கூட ஜட விஷயம், உடம்பு உள்ளம் உடல் அந்த மாதிரி. இந்த அமானித்தோன்னு சொல்லும்போது மான மரியாதை வந்து தரிசிக்க சொல்லும்போது ஜெகதீஷ் சந்திர போஸ் யாருக்கும் வரும். ஜெகதீஷ் சந்திர போஸ் எல்லாருக்கும் தெரியும், பெரிய விஞ்ஞானி. அவர் ஒருத்தட ஏன்னா இந்த உடம்புக்கு வந்து யாரும் உடம்பு கூட யாரும் மதிக்கிறல் என்று அவர் ஒருத்தட ஒரு கான்ஃபரன்ஸ் போறாரு. அப்ப வந்து அவர் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவர் தான் சீஃப் கெஸ்ட். ஆனா சாதாரண ட்ரெஸ்ல போறாரு, யாரும் அவர் உள்ள விடல. உடனே திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நீட்டா போறாரு, உள்ள விட்டுறாங்க. போய் பாட்டி நடக்கெல்லாம் சாப்பிட்டுருக்கான், சாப்பாடு எடுத்து கோர்ட்டுக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன இந்த கோர்ட்டுக்கு போய் சாப்பிட கொடுத்துட்டு இருக்கீங்க, இதைத்தான் உள்ள விட்டுருக்காங்க, என்ன உள்ள விடல அப்படின்னா. அந்த இது ஜெகதீஷ் சந்திர போஸ் வாழ்க்கை என்னன்னா உண்மையான இந்த மரியாதைக்காக வேண்டி நம்ம வந்து ஆள பெரியவர்களுக்கான மனுக்கள் பெரியவங்க பெரியவர்கள்னா யார், பகவான் தான் பெரியவர்கள், மகா பெரியவர்கள். அவர் மதித்து அவங்க மற்றவங்க வைக்கணும்னு எதிர்பார்த்தா அவங்களுக்காண்டி மாற வேண்டியது. அதனாடி மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்றது அமானிக்கம்ன்றது நம்ம பட்டியல வந்து முன்னேறி வரும்போது உலக வாழ்க்கையில் உள்ளவங்க நம்மளை மதிக்கலைன்னு கவலைப்படக்கூடாது. இன்னொரு வாரம் திருப்பி சொன்னேன், உலக வாழ்க்கையில் உள்ளவங்க மதிக்கலைன்னா நீங்க முன்னேறி இருக்கீங்கன்னு அர்த்தம், உலக வாழ்க்கையில் உள்ளவங்க மதிக்கிறாங்கன்னா நீங்க இன்னும் முன்னேறலைன்னு அர்த்தம், உலக வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க உங்களை ஒதுக்குறாங்கன்னா நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், உலக வாழ்க்கையில் உள்ளவங்க வந்து இன்னும் உங்களை மதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ இருக்கு விஷயம்னு அர்த்தம், அவங்களுக்கு ஈடுபாடா அதனாலே நீங்க இன்னும் முன்னேறலைன்னு அர்த்தம். அதனால இந்த ஒரு வாரத்தை அமானித்து ஆரம்பிக்கிறதுலே வருது. கண்டிப்பா வந்து பகவான் வந்து ஒவ்வொன்றும் தெளிவா பார்மா மாதிரி கொடுத்துட்டாரு. பிரபுபாதா வந்து நமக்கு அதை தெளிவா விளக்க எடுத்து சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கிறோம் அரே கிருஷ்ணன் புரிஞ்சு கூட அடுத்த கோலப்படும் பார்ப்போம்.